நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட கரம்பக்காடு விவசாயி திரு சா வே காமராஜ் அவர்கள் விவசாயத்தின் வளர்ச்சியும் சமூக மாற்றமும் குறித்து பல தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலையில் வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒரு முக்கிய பங்காக வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீர், அதுக்கடுத்து நம்மளுடைய இருப்பிடம், அதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து உணவு. அந்த வகையில் வந்து உணவுகளுக்கு நம் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கவங்க நாம் அனைவரும் போற்றக்கூடிய விவசாயிகள். அவங்களுடைய ஒரு தினமாக வந்து கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு வந்து தேசிய விவசாயிகள் தினம் அப்படிங்கறத கொண்டாடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இதன் பற்றிய பல தகவல்களையும் விவசாயி அவங்கள்ட்ட நம்ம பல தகவல்களை நம்ம வந்து கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கன் வணக்கம். என்னோட பேர் வந்து சா வே காமராஜ். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கரம்பக்காடு கிராமம். நான் ஒரு விவசாயி.
ஐயா, இப்போ நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் மட்டும் இல்லை, சிறப்பான ஒரு பணி அப்படிங்கிறது உங்களுடைய விவசாயம். இதை பற்றி பல வகையில் ஒரு விரிவாக சொல்லுங்களேன்.
அதாவது வந்து மனிதன் தோன்றிய காலத்தில் முதல்ல தோன்றின தொழில் அப்படின்னா விவசாயம்தான். விவசாயம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையில் வந்து பரிணமித்து இன்றைக்கி ஒரு நிலையில் வந்து நிற்கிது. காலங்காலமாக வந்து நம்ம செஞ்ச விவசாயங்கிறது பாரம்பரிய விவசாயம். முதல்ல வந்து ஆற்றங்கரையில் தான் நாகரிகம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. ஆற்றங்கரை உரத்தில் தான் விவசாயம் தொடங்குச்சு. ஆடு மாடுகளை, கால்நடைகளை வந்து தன்பால் இருக்கிறதுக்காக அன்றைக்கி விதைகளை வந்து விவசாயம் பண்ண தொடங்கி அன்றைக்கி விவசாயி இன்னைக்கு அதே உணவுப் பொருளாக மாறினதுக்கு பின்னாடி தொடர்ந்து தொட்டு அந்த விவசாய முறைகள் பல்வேறு இயற்கை விவசாயம், பாரம்பரிய விவசாயம்னு சொல்லி இன்றைக்கி நவீன விவசாய நிலைமைக்கு வந்திருக்கு. இது சமூகத்துக்கு தேவையான உணவை கொடுக்குற தொழில் மட்டும் இல்லை, இது ஒரு பண்பாட்டு வாழ்வியல் முறை. இது அப்படி தான் விவசாயத்தை பார்க்கணும். விவசாயங்கிற ஒரு தொழிலாவோ ஒரு வணிகமாகவோ எடுத்துக்க முடியாது. மற்ற பசித்த உயிர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பசி பிணியை போக்கக்கூடிய, அதாவது ஒரு மருத்துவம் போல் இந்த உயிர் பசிப்பிணியை போக்குற விவசாயம் இருந்திருக்கு. இதில் லாப நோக்கம் கிடையாது. தொன்று தொட்டு லாப நோக்கம் இல்லாமல் தான் இந்த விவசாயம் வந்திருக்கு. இன்றைக்கும் வந்து ஒரு தியாக வாழ்க்கை தான் விவசாயியோட வாழ்க்கை. இன்றைக்கி அதே போல் வந்து விவசாயமும் மாறியிருக்கு, விவசாய முறைகளும் மாறியிருக்கு, விவசாயிகளும் மாறியிருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்கணும். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட தொழில்னு கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து மற்ற பொழில லாப நோட்டம் பார்க்குறது அது மாதிரிலாம் இதை செய்ய முடியாது. இது அதாவது வாழ்வியல் முறை, ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம பண்டைய வாழ்வியல் முறை. அந்த முறைகள் தான் வந்து விவசாயமும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சில நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு விவசாயம் பல்வேறு நிலைகளில் வந்து கடந்து ஒரு நெருக்கடியான நிலையில் தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்து அரசு வந்து நிறையா திட்டங்கள் வந்து விவசாயத்துக்காக உருவாக்கியிருக்காங்க.
அரசு வந்து விவசாயத்துக்கு வந்து எந்தெந்த வகையான உதவிகளுக்கான செயல்பாடாக செயல்பட்டுருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பயன்பாடாக இருக்குது?
கண்டிப்பாக எண்ணிலடங்காத திட்டங்கள் இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து வேளாண்மை துறையோட கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக வந்து நான் தொடர்பு இருக்கேன். நான் 35 ஆண்டுகளாக உலர் ஆய்வுமன்ற அமைப்பாளராக இருக்கேன். அதனால் வேளாண்மை துறைகளில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, மக்களுக்கு என்னென்ன இருக்குன்னா எனக்கு நல்லாவே தெரியும். இது ஆனால் விவசாயிகளுக்கு போய் சென்று சேரையில் ஒரு சில இடையூறுகள் அவங்களுக்கு இருக்குது. விவசாயிகளை வந்து அவங்க தேடி வர்றது இல்லை, கொஞ்சம் சிரமம் இருக்குது. அந்த பயன் வந்து எல்லா விவசாயிகளும் கிடச்சின்னு சொல்ல முடியாது. திட்டங்கள் மட்டும் இல்லை, நாம் வந்து விவசாயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவீனமாக பார்க்குறப்ப, நவீன இடுபொருட்கள்லாம் போகிறப்ப வந்து விவசாயிக்கு அந்த இடுபொருளோடு சேர்ந்து செலவிட்டு உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு கணக்கிட்டால் உற்பத்திக்கான விலை வந்து குறைவாக இருக்குது. அப்போ வந்து விவசாயம் செஞ்சாலும் கூட விவசாயமும் கட்டுப்படியாகாத நிலையில விவசாய வாழ்க்கை இருக்குது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இன்றைக்கி வந்து இதை வந்து பண்டைய காலத்தில் கவலையற்ற இருந்த காலத்தில் ஒரு ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கவலையில் அந்த இரவப்பத்தல்னு சொல்கிற அது கீழே அடியில் உள்ள ஒரு பகுதி வந்து ரெட்டு, அது துணியால் ஆன ஒரு இது. அந்த ரெட்டை வந்து பல முறை கிழிஞ்சு போயிடும். அது அதை வந்து தச்சு தச்சு அதை சட்டை மாதிரி வந்து தச்சு தச்சு அந்த ரெட்டை காய வச்சு தச்சு தச்சு தண்ணி அரைச்ச காலம் போக இன்றைக்கி ஒரு நீர்மூழ்கி மோட்டார், அந்த ரெட்டினுடைய விலை இன்றைக்கி 100 ரூபா கூட இருக்காது. அதை செஞ்ச காலம் போக இன்றைக்கி நீர்மூழ்கி மோட்டர் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரும். அந்த நீர்மூழ்கி மோட்டர் அடிபட்டு போச்சுன்னா திரும்ப புதுசாக ஒரு நீர்மூழ்கி மோட்டர் இறக்கக்கூடிய வல்லமை விவசாயிகளுக்கு வந்திருக்கு. ஆனால் வாழ்வியல்ல அவங்க உயரவே இல்லை, இன்னமும் பொருளாதாரத்தில் பிந்தி தான் இருக்காங்க.
முன்ன உள்ள ஒரு காலகட்டத்தில் உள்ள விவசாய முறைகளுக்கும் இப்போ உள்ள நவீனமயமான விவசாய முறைகளுக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு. அப்படி நம்ம இன்றைக்கி அன்னைக்கு வந்து கணக்கு பார்க்காம விவசாயம்னா, ஆனால் இன்றைக்கி கணக்கு பார்த்து தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் இடுபொருள் செலவு மற்ற முட்டுவழி செலவெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து பண்ணலைன்னா விவசாயி காணாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம கணக்கு போடணும். நம்ம அதுக்கு இடுபொருளாக செலவழிக்கிற தண்ணீர்லேருந்து, இடுபொருளாக கொடுக்குற உரத்துலேருந்து ஒவ்வொன்றையும் கணக்கு பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஏதாவது மிஞ்சும். அப்படி தான் நம்ம இப்போ பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகளவில் தண்ணீரோட தேவைங்கிறது வந்து, அதாவது 97 விழுக்காடு உப்பு தண்ணியாக இருக்குது, 2 விழுக்காடு பனிக்கட்டியாக இருக்குது, 1 விழுக்காடு தான் நல்ல தண்ணி, நம்ம குடிக்கிற விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற நல்ல தண்ணி. அப்போ அதனோட தண்ணியோட அவசியம் பாருங்கள், உலகில் 1 விழுக்காடு தான் நம்ம தண்ணியை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த தண்ணியோட தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நாம் ஏற்கனவே காலங்காலமாக என்ன பண்ணோம், தண்ணியை எவ்வளோ வேணாலும் கொண்டு வயலில் பாய்ச்சணும். ஆனால் அந்த நிலை இன்றைக்கி மாறணும். காரணம் என்னென்னா, ஒரு நம்ம அறிவியலுடைய கண்டுபிடிப்பில் தண்ணீர் வந்து பயிருக்கேன்றி மண்ணுக்கல்ல, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணீர் தேவைங்கிறது பயிருக்கு தான் ஒழிய மண்ணுக்கு கிடையாது. நீங்கள் உலகத்தில் எல்லா தண்ணியும் கொண்டு வந்து ஒரு இடத்துல பாய்ச்சினா கூட அந்த மண்ணுக்கு வந்து நம்ம நிரப்ப முடியாது. ஆனால் பயிருக்கு அப்படி அவசியம் இல்லை. அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணீர் தேவையை மட்டும் நம்ம கொடுத்தாலே பயிர் வந்து செழிப்பாகவும் வளமாகவும் வளரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நவீன முறைகளில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், நிறைய பாசன முறைகள் வந்தாச்சு. இதை விவசாயிகள் கை கொள்ளணும். தண்ணீர் சிக்கனங்கிறது நமக்கு மட்டுமில்லை, நம்முடைய பிந்தைய தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற செல்வம். அதனால் முதல் தொழில்நுட்பத்தில் இந்த சொட்டு நீர் பாசனத்தை விவசாயிகள் அனைவரும் கை கொள்ளணும். தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்தணும். ஏன்னா அதுவும் வந்து நம்முடைய செல்வம். அது காலங்காலத்துக்கு ஒரு இடத்த ஒரு வங்கியில் போட்ட சேமிப்புலேருந்து பணம் எடுத்துகிட்டே இருந்தால் எப்படி அந்த சேமிப்பெல்லாம் குறைஞ்சி போகுமோ, அது மாதிரி தண்ணியை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தால் தண்ணியும் நாளைக்கு காணாமல் போயிடும், சாகுபடி பண்ண முடியாது, குடிக்க தண்ணி கூட வந்து கிடைக்காது, தட்டுப்பாடு வரும். அதனால் தண்ணீரை சொட்டு நீர் பாசனம்லாம் சிக்கனமாக பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இந்த வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், தண்ணீர் வந்து பயிருக்கேன்றி மண்ணுக்கல்லன்னு. அந்த பயிருக்கு தேவையான தண்ணியை அதுக்கு அருகாமையில் வேருக்கு பக்கத்தில் கொடுக்குறப்ப அந்த பயிர் வந்து அதனுடைய வேர் வந்து தண்ணீரை தேடி வேறு பகுதி வளராமல் அதே இடத்துல இருந்துக்கிட்டு அதனுடைய காய் அதனுடைய கவனம் முழுக்க காய்ப்பு திறனில் காட்டும். அப்போ அதிகப்படியான விளைச்சல் இருக்குது. ஒரு அதாவது வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து தண்ணீர் கொடுக்குறப்ப ஒரு பயிருக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1/2 லிட்டர் தான் தேவைன்னா அந்த 1/2 லிட்டர் மட்டும் தான் சொட்டு நீர் பாசனம் போகும். அடுத்து 1 லிட்டரும் போகாது, அதுக்கு குறைவான 1/2 லிட்டர் குறைவான தண்ணியும் போகாது. அதே மாதிரி உரமும் அப்போ ஒரே சீரான விளைச்சல் நமக்கு கிடைக்கும். அதை விவசாயிகள் கை கொள்ளணும். அதே போல் வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து இந்திய அளவில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து அரசு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிற பெரிய வாய்ப்பாக கருதணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொருத்தமில்லாத இடத்துல தொழில்நுட்பம் சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட போய் எங்களுக்கு உற்பத்திக்கு கட்டுப்படியான வேலையை சொல்லணும், அதான் பொருத்தமில்லாததை நம்ம முறையிறதை விட பொருத்தமான ஒரு வாய்ப்பு அரசே நமக்கு கொடுத்துருக்கப்ப அதை நம்ம கை கட்டியமாக பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தை நீங்களே அணிதரணும். அதன் மூலமாக நாம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு நாமளே விலை நினைக்கிற ஒரு கட்டாயம் நம்மக்கிட்ட இன்னைக்கு கிடச்சிருக்கு, அந்த உரிமை நமக்கு கிடச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கணும். அதே போல் வந்து இடுபொருளில் அந்த பயிருக்கு எவ்வளவு தேவை பரிந்துரைக்கிறதோ, எந்த காலகட்டத்தில் பரிந்துரைச்சிருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும். அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இடுபொருளாக அந்த பயிர் எவ்வளோ எடுத்துக்கும், அந்த மண்ணில் எவ்வளோ வீணாக போகுது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்.
இந்த மாதிரி மண்ணோட தரங்களையோ இல்லை இது போல் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வந்து அரசு சார்பாக என்ன என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுருக்காங்க?
கண்டிப்பாக, அதாவது வந்து வாய்ப்பு நம்மளை சுற்றி இருக்குது, நம்ம திரும்பி பார்க்கணும் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து வேளாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்குது, அதன் துறை துணைத்துறைகளாக வந்து வேளாண் வணிகத்துறை இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது, அதே போல் வனத்துறை இருக்குது, மீன்வளத்துறை இருக்குது, இது மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. இதை இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது, அது பல்கலைக்கழகத்துக்குலாம் நிறுவப்பட்ட அறிவியல் நிலையம் இருக்குது, அங்கே அனைத்து துறை பேராசிரியர்களும் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்கள பயன்படுத்தி நாம் வந்து எல்லா தரவுகளும் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லா தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து நாம் வந்து நமக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு இருக்காமல் ஒவ்வொரு துறைகளையும் அணுகி அவங்க கதவை தட்டி எனக்கு என்ன தேவை இதை செஞ்சு கொடுங்க நம்ம கேட்கலாம், கண்டிப்பாக அந்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். அதனால் வந்து விவசாயிகள் வந்து இன்னமும் அதாவது அறிவியல் வளர்ந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கைபேசியிலேயே உழவன் செயலின்னு ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டால் அதன் மூலமாக வந்து என்ன தகவல் நமக்கு வேணும், வேளாண்மை சந்தை தகவல் முன்னறிவிப்பு மையம் அதில் செயல்படுது, வரும் இன்னும் 2 மாதத்தில் என்ன பொருளுக்கு என்ன விலை கிடைக்கும்னு நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம். பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து அது தனி ஒரு துறையை இயங்கிட்டுருக்காங்க. அது மாதிரி வந்து அரசு துறைகளில் இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக அப்படியான பங்கேற்றது வேளாண்மை துறை தான், ஏன்னா விவசாயிகளோட நெருங்க நெருக்கமாக இருக்காங்க. அதனால் வந்து நாம் பயன்படுத்திக்கணும், அவங்க நமக்கு தேவைக்கு நம்ம கேட்டு வாங்குறதுல எந்த தயக்கமும் விவசாயிகளுக்கு வேண்டாம். அந்த அடிப்படையில் வந்து வேளாண்மை துறை, அதே போல் வந்து வேளாண்மை துணைத்துறைகள் இருக்குது. அனைத்து துறைகளையும் அதே போல் வந்து வேளாண்மை அறிவு நிலையத்தை நம்ம விவசாயிகள் பயன்படுத்திக்கணும்.
அதே போல் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்முடைய ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு போகங்கள், அதாவது இதை பற்றி என்னென்ன மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
பெரும்பாலும் பட்டம் பார்த்து விதை வைக்கிற நம்மளோட பாரம்பரியம். ஆனால் இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தில் நிறைய விளைவுகள் நடந்து போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் பார்த்து விதைக்கிறது இல்லாமல் ஆண்டு முழுவதுமே வந்து சாகுபடி செய்கிற தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் பட்டம் இப்போ வந்து பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஏன்னா பருவமழை பெய்யும் அது மாதிரி முன்னாடி வந்து, அதாவது பருவமழை காலத்தில் மழை பெய்யும், இப்போ முன்கூட்டியே பெய்யுது. அப்போ அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பருவநிலை மாற்றத்தினுடைய விளைவுகளை எதிர்கொண்டு தான் நம்ம விவசாயம் பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எப்போ நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குதோ, தண்ணீர் வசதி இருக்குதோ, அதே போல் வந்து எப்போ நம்ம உழவுக்கு தயாராக வாய்ப்பு இருக்குதோ அப்போ நம்ம சாகுபடி தொடங்கலாம். இப்போ வந்து நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ மக்காச்சோளம் சாகுபடி பண்ணோம்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பட்டம் பார்த்து போடணும். இப்போ அது மாதிரி கிடையாது. நிலக்கடலை கூட ஓரளவு பட்டம் பார்த்து போடலாம். ஆனால் மற்ற பயிர்கள் காய்கறி பயிருங்கிறப்ப எப்போ தேவை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சந்தையுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம விவசாயம் பண்ணலாம், நம்ம தோற்று போயிடுவோம். சந்தையுடைய தேவை என்ன, அதுக்கு எவ்வளோ, எந்த காலத்தில் எந்த பயிருக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எப்போல்லாம் வந்து அது கிராக்கி இருக்குது, அதை பார்த்து நம்ம கணக்கு பண்ணி விவசாயம் பண்ணால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் ஓரளவுக்காவது. என்ன கேட்டீங்களா, இன்றைக்கி நவீனமாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய முறையில் நான் வந்து உண்மையில் நான் ஒரு இதை கற்றுக்கிட்டேன். இப்போ தர்பூசணி இருக்குது. தர்பூசணியை வந்து நம்ம அறுவடை பண்ணி மேலே வண்டியில் லோடு ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா அது காய் வந்து நிறையா அடுக்கி ஏற்ற முடியாது. அது உருண்டையாக இருக்கிறதுனால அந்த வடிவத்தில் வந்து நிறையா அது கொள்ளாது வண்டியில். ஆனால் நான் பஞ்சாபில் ஒரு தொழில்நுட்பத்தில் பார்த்தேன், ஒரு சதுர வடிவத்தில் ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணுறாங்க. இந்த தர்பூசணி வந்து பிஞ்சு விட்டப்போ அந்த பிஞ்சு கீழே அந்த பாக்ஸை வச்சிடுறாங்க. அப்போ அது காய் பெருக்க பெருக்க என்ன ஆகுதுன்னா ஒரு சதுர வடிவாகவே தர்பூசணி வருது. இவ்வளோ நவீனமாக வர்ற விவசாயத்தில் போய் இன்னமும் நான் காலங்காலத்தில் நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இந்த பட்டத்தில் இந்த பயிர் தான் போடுவேன் அப்படின்னா நாம் விவசாயம் பண்ணலாம், விற்பனை பண்ணி நம்ம வந்து லாபம் பார்க்க முடியாது. சந்தை தேவை அறிஞ்சு விவசாயம் பண்ணணும். ஆனால் பட்டம் வந்து மாறி இருக்குது. இப்போ வந்து பட்டம் பார்த்து விவசாயம் பண்ணுறதில்லை, சந்தையுடைய தேவை அறிஞ்சு விவசாயம் பண்ணணும். குறிப்பாக வந்து நான் விவசாயிகளுக்கு எடுக்கிறது தான். அதே மாதிரி வந்து அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறத ஒன்றும் இல்லை. காய்கறியை இப்போ நகரங்களில் கோயம்புத்தூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி காய்கறி ஒரு குழம்புக்கு தேவையான காய்கறியை அதை சின்ன சின்ன துருவலாக வெட்டி அதை வந்து சுத்தப்படுத்தி வெட்டி ஒரு பாக்கெட்டில் போட்டு அடைச்சி விற்கிற வந்து முறை இன்றைக்கி வந்திருக்கு. நகர்ப்புறங்களில் அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, காய்கறி வெட்டலாம் நேரம் இல்லை. அப்போ அது மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போனோம்னா இன்னும் அடி கூடுதலாக நமக்கு விலை கிடைக்கும். அது மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றி யோசிச்சா தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். உலகின் கடைசி மனிதன் வாழும் வரை விவசாயம் வாழும். மனிதன் வாழ்கிற காலத்துக்கு விவசாயம் தேவை. அதனால் வந்து விவசாயம் எப்போதும் வந்து இல்லாமல் போகாது, விவசாயம் வரும். ஆனால் நவீன முறையில் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா அரசுகளை நாம் தான் உருவாக்குறோம். நம்மளோட கருத்துக்களை தான் அரசுகளாக பிரதிபலிக்கிறாங்க. அதனால் வந்து நாம் அரசை உருவாக்குறப்போ அரசுக்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை வச்சு அரசுக்கிட்டேருந்து வர திட்டங்களையும் பயன்பட்டு இன்னமும் நமக்கு தேவையானதை அரசுக்கிட்ட கேட்டு பெற்று அதை அதன் மூலமாக வந்து நம்முடைய வாழ்வாரத்தை உயர்த்திக்கணும். அதே சமயத்தில் வந்து இந்த விவசாயங்கிறது தொன்று தொட்டு வந்து நமக்கு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயத்தை நம்ம கைக்கு மேற்கொண்டதுனால நம்ம தொன்று தொட்டு வந்து விவசாயத்தையும் நம்ம விட முடியாது, விவசாயம் நம்ம விட்டு போகாது. அதனால் காலங்காலத்துக்கு நம்ம விவசாயத்தை தொன்று தொட்டு கொண்டு போகிறதுக்கு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த துறையை நம்ம கையில் எடுத்தோம். நம்ம தொடர்ந்து விவசாயத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம்.
தேசிய விவசாய தினமான இன்று விவசாயத்தை பற்றியும் அதோட ஆரம்ப காலகட்டம் முதல் இப்போ உள்ள நவீன வகைகள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் செய்து விவசாயம் செய்யப்படுகிறது, தண்ணீர்களை எவ்வளவுக்கு மிச்சப்படுத்தி அது சொட்டு நீர் பாசனம் இது போன்ற பல பாசன முறைகளை மாற்றி விவசாயம் செய்யக்கூடிய தகவல்களையும் அதோட பயன்பாடுகளை பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க சார். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் அனைத்து விவசாயிகளுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
விவசாயத்தை பற்றியும் விவசாய முறைகளை பற்றியும் செவிமடுத்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவசாய தொடர்பான நிறைய நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்கின்ற புதுகை பண்பலை விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு விவசாயத்தின் வளர்ச்சியும் சமூக மாற்றமும் குறித்து பல தகவல்களை வழங்கிய திரு சாவே காமராசி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.